الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூற வேண்டிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்க மீதி வந்த எம் உயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை, தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியூன்கள், சபா சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எண்டோ ஒரு நாள் இவ்வுலகம் மலர்ந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்மத்துள் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹினுடைய வீட்டிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே அதை நல்ல விஷயங்களை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன் ஊடாக நாளே மறுமையிலே சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற நல்லெண்ணத்தோடு அழைத்து காப்படிய நீயத்தை உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டிவிடுக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே பலவிதமான பொறுப்புகளை தந்திருக்கிறான். பொறுப்புகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறான். சாதாரணமாக ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு வாலிபர் எடுத்துக்கொண்டால் அந்த வாலிபருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, திருமணம் முடித்து விட்டால் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் அந்த திருமணம் முடித்த ஒரு கணவர் எப்படி நடக்க வேண்டும், அந்த கணவருடைய பொறுப்பு இருக்கிறது, தன்னுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய உரிமைகள் இருக்கின்றன, அதே போன்று தன்னுடைய உறவினர்கள் இனபந்துக்கள் அதற்கு பின்னால் பிள்ளைகள் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள், அதே போன்று எங்களுடைய ரப் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எங்களுடைய தூதர் ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், எங்களுடைய உறவுகள், இனபந்துக்கள், எங்களுடைய சமூகம், எங்களுடைய ஊர், இப்படி என்று ஏராளமான பொறுப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பொறுப்புகளையும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பாக இருக்கு. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பெற்றோருடைய பொறுப்புக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பொறுப்பு என்ன என்ற விடயத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு செல்வது பொருத்தமாக நடக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே படித்தவர் படிக்காதவர், வெள்ளையர் கருப்பர், ஏழைகள் பணக்கார் என்றெல்லாம் பலவிதமானவர்களை பல அமைப்பிலே வைத்திருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் சிலரை சிலரை நாடுவதற்காக வேண்டி, நாங்கள் சிலருடைய உதவிகளை சிலர் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஆக்கியிருக்கிறான். அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எல்லோரும் பணக்காராக இருந்து விட்டால் யார், ஏழைகள் யார் இருப்பார்கள், பணக்காருடைய செல்வத்தை யாருக்கு கொடுப்பது, ஜகாத்தை
யாருக்கு கொடுப்பது? அதனால் அல்லாஹ் ஏழைகளை வைத்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணக்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் அவர்களை மேமைப்படுத்தி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்ட பணக்காரர்கள் யோசிக்க வேண்டும், ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்து அல்லாஹ் என்னுடைய கையிலே தந்திருக்கிறான். என்னத்தையே இருக்கக்கூடிய பணம் இருக்குதே, அது என்னுடைய சொத்தல்ல, ஏழைக்கு போக வேண்டிய ஹக்கையும் சேர்த்து அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த உரிமைகளிலே நான் சரியானவர்களை நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணம், ஏழைக்கு போகக்கூடிய பணம் என்ற விடயத்திலே அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கயாமத்துடைய நாளையிலே சில மனிதர்கள் இந்த உலகத்திலே மிகவும் நம்பவண்ணாக, அதாவது மில்லியன் கணக்கில் நல்ல பணக்காரராக வாழ்ந்தவர்களாலே கயாமத்துரிய நாளையில அல்லாஹுக்கு முன்னால என்ன செய்வார், அவருடைய சொத்து செல்வத்தின் மூலமாக வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு பாம்பை சாத்துவான். கண்ணியமானவர்களே, அந்த பாம்பு சுஜாஅன் அக்ரா, விஷமுள்ள ஒரு பாம்பை சாட்டுவான். அந்த பாம்பு அவரோடு பேசும், நான் தான் உன்னுடைய செல்வம், ஏழை எளியவருக்கு பயன்பெறாத சொத்து நான் தான், மற்றவரை வாழ வைக்காத சொத்து நான் தான், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத சொத்து நான் தான் என்று அந்த பணக்காரனுக்கு அந்த தண்டனை அப்படியே நாளை மறுமையிலே கொடுத்துக் கொண்டிருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சக்கராசிலே மனிதன் கேட்கக்கூடிய மிக முக்கியமான அவகாசங்கள்ல ஒன்று, இருக்கிறத கொடுத்து கொண்டு வாரேன், இருக்கிறத பதுக்கி பதுக்கி வைத்தேன், எனவே என்னுடைய உயிர் போகுது, எனவே இப்ப நான் கொடுத்துட்டு வாரேன், கொஞ்சம் அனுப்புஞ்சு அல்லாட்ட அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்புறல்ல, أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. அவன் கேட்பான், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் அனுப்பு, கொஞ்ச நேரம் அனுப்பினான் செய்யற அமல் என்ன தெரியுமா, முதலாவது செய்யற அமல் வீட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன், கையில் இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன், வேங்கில் இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் திருப்பி யாரையும் அனுப்புற இல்லை. அன்பான அல்லாஹும் நல்லடியார்களே, இந்த சதகாவுடைய அமல் இருக்குது, புலருக்கு கொடுத்து மகிழக்கூடிய அமல் இருக்குது, புலருடைய கண்ணீரை துளைக்கக்கூடிய அமல் இருக்குது, ஏழை ஏழை குமரிகளை வாழ வைக்கக்கூடிய அமல் இருக்குது. கண்ணியமான அல்லாஹும் நல்லடியார்களே, இது மிகப்பெரிய ஒரு இபாதா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே பல வாயில்களை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான், அதிலே ஒரு வாயில் சதக்காவுடைய வாயில். யாரெல்லாம் அந்த உலகத்திலே சதக்காக்கள் கொடுத்து புறரை மகிழ வைத்தார்களோ அல்லாஹ் நாளைய மறுமையிலே அந்த செண்மந்திரிகளை மகிழ வைப்பான். நீங்கள் விரும்புகின்ற சதக்காவுடைய இந்த வாயிலூடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்றல்லாம் எல்லா தனவந்தர்களையும் கூப்பிட்டு அந்த வாயிலூடாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, சதக்காவுடைய அமல் இருக்கிறதே எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை நீக்கும். அடியாறுகளால் கைவிடப்பட்ட நோய்க்கு மிகப்பெரிய சிவாவாக சதக்கா இருக்குது. இந்த உலகத்துல டாக்டரால கைவிட்டாங்க, எவ்வளவு சேனல் பண்ணிட்டாங்க, யாராலையும் அதை குணப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய நோய் இருக்குது, அதை அல்லாஹ் படைச்ச ரப்பிடத்திலே நாங்கள் சதக்கா கொடுத்து விட்டு கையேந்தினால் அல்லாஹ் குணப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அமல்களும் கபூலாகுவதற்கு சதக்காவை கொடுக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூலாக்குறான். அது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுத்த சதக்காவை மூலமாக அல்லாஹ் கெட்ட மௌத்தை எங்களை பாதுகாக்குவான். எந்த எங்களுடைய மையத்து நாங்கள் எந்த இடத்துல மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, கண்ணியமானவர்களை நாங்கள் கொடுக்க சதக்காவை மூலமாக அல்லாஹ் அந்த மையத்தை நாங்கள் மௌத்தாக கூடிய இடத்தை நல்ல ஒரு இடமாக தெரிவு செய்திருவான். எங்களுடைய சதக்காவுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரூஹு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்ப்போம், சந்தோஷமாக நாங்கள் பார்த்துட்டு, அதாவது சக்கராத்திரி நிலைமைகளை உயிர் பிரியும். அது மாத்திரமல்ல, மௌத்துக்கு பின்னால பிள்ளை ஊட்டிய கூட சொல்லுவாங்க, எங்க வாப்பா கொடுத்த சதக்காவா, எங்கட வாப்பாட முகம் பிரகாசமா இருக்குது, இந்த உலகத்தில் எத்தனையோ பிரகாசமாக்க வச்சாங்க, எத்தனையோ பேரை திருத்தி மகிழ வச்சாங்க, எத்தனையோ பிள்ளைகள் சாப்பிட இல்லாம வழி இல்லாம இருந்தாங்க, எத்தனையோ பேர் உண்டுக்க வழி இல்லாம இருந்தாங்க, எத்தனையோ பேர் படித்துக்கொள்ள வழி இல்லாம இருந்தாங்க, ஏழை குமரிகள் திருமண முடிக்காம வீட்டிலே முடங்கி கிடந்தாங்க, இப்படி என்று எத்தனையோ பேரை வாழ வைத்திருப்பார். இந்த வாழ வைத்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அல்லாஹ் இவர்களை மகிழ வைப்பான். இந்த மகிழ்வு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் மற்றவர்கள் எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் அவருடைய சக்கராத்தில் அவருடைய மௌத்தில் அவருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை மூலமாக காட்டுகிறார். இது மாத்திரமல்ல, பிரகாசம் நாளைய கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் செல்வந்தருக்கு ஒரு பிரகாசத்தை கொடுப்பான். இன்றைக்கு நாங்க வெயில்ல இருட்டுல என்ன செய்யறது, இருட்டுல பள்ளிக்கு போகின்ற போது நாங்க வெளிச்சம் ஒண்ணு பிடிச்சிட்டு போவோம். கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, நாளைய மறுமையில யாருக்கெல்லாம் அந்த இருள்ல வெளிச்சம் வேணும் என்ற ஆசைப்படுகிறோ, சதக்கா கொடுங்க, பிறருக்கு கொடுத்து மகிழுங்க, நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்களை மகிழ வைப்பான். அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே,
அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அமலாக சதக்காவுடைய அமல வச்சிருக்கிறான். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மலைகளை விட இந்த உலகத்திலே மிகவும், அதாவது பிரம்மாண்டமான அல்லாஹுக்கு விருப்பமான, அதாவது மிகவும் விசாலமான படைப்பு இருக்குதா என்று கேட்டார்கள். கனியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய சில அமல்கள்ல, அதாவது மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஸல்லல்லாஹு படித்தரமா தெளிவிட்டு இந்த எல்லாவற்றையும் விட சிறந்த அமல் சதக்காவுடைய அமல் என்று சொன்னார்கள். படித்தரமாக முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை, அடுத்ததாக காற்று, அடுத்ததாக அதாவது நெருப்பு, அடுத்ததாக தண்ணீர். இது எல்லாத்தையும் விட மிகவும் விசாலமான அமல், அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய அமல், அல்லாஹ் மிகவும் கபூல் செய்யக்கூடிய அமல், அல்லாஹ் ஒருத்தர் மிகவும் பெருமதியான ஒரு அமல் சதக்காவுடைய அமல் என்ற கருத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, இன்று என்ன சமூகத்தில் நடக்குதுண்டா? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்வதா யாரும் கோவிக்க வேண்டாம். நாங்கள் கொழும்புல இருந்து ஒரு பிசினஸை பண்ணிட்டு என்ன செய்யறோம், நாங்கள் லாபம் எடுக்கிறோம், வருமானம் எடுக்கிறோம். ஆனா கொழும்பு மக்கள்கிட்ட முழுக்க முழுக்க உழைச்சிட்டு இங்க உள்ள ஜகாத்து பணத்தை வேற எங்கேயோ கொண்டு கொடுக்கிறோம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, கொழும்புல யாரும் ஏழைகள் இல்லைண்டா, பரவாயில்லை. ஆனா கொழும்புல ஜகாத்து பெறுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மூல முழக்குகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியாக இருக்கிறாங்க. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே உள்ளத்துல ஆழமாக சிந்திக்கணும். எங்க ஊர்ல அல்லாத எங்க வீட்டுல எங்க பகுதிகளில் எங்க வீழக்கூடிய அந்த வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது கஷ்டமானவர்கள் இருந்தால், யாராவது ஜகாத்த பெறக்கூடியவங்க இருந்தா, அவங்களுக்கு கொடுக்காம நாங்க வெளியில குறைந்து கொடுத்தோம்டா, அல்லாஹ் ஒரு சில ஜவாபு சொல்லணும். அன்பான அல்லாஹ் நல்லார்களே, எனவே இந்த விடயத்துல ஒவ்வொரு செல்வந்தர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்த விடயம், கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சிலரை சிலரை விட மேமைப்படுத்திருக்கிறான்வை போல சில மனிதர்களை அல்லாஹ் தொழிலாளிகளாக முதலாளிகளாக ஆக்கியிருக்கிறான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாளிகள் இருக்கிறார்களே, முதலாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தொழிலாளிகளை இயக்கக்கூடியவர்கள். ஆனால் தொழிலாளிகள் சில தொழிலாளிகள் 10, 15, 20 வருடம் ஒரு முதலாளியிடத்திலே வேலை செய்வார். ஆனால் அவருக்கு ஒரு ஒப்பரொன்று கிடையாது, அவருக்காக வேண்டி அவரை வாழ வைத்திருப்பார், எத்தனையோ வாகனங்கள் எடுத்திருப்பார், எல்லா தேவங்களையும் காசி போட்டிருப்பார், பணங்கள் போட்டிருப்பார். ஆனால் அவரிடத்திலே வேலை செய்யக்கூடிய 20, 25 வருடமாக வேலை செய்யக்கூடிய அவருக்கு ஒன்றுமே கொடுக்காமல் வெறுமனே மாதா மாதம் சம்பளத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய எத்தனையோ முதலாளிகளை சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, 20, 25 வருடங்களாக வேர்வை சிந்தியது, வேர்வை சிந்தி உங்களை பணக்காரனாக்கிறது, வேர்வை சிந்தி தலை நிமிர்ந்து உலகத்திலே வாழ வைத்தது அந்த கூலியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கே கீழே வேலை செய்யக்கூடியவர்களை கவனிக்க வேண்டும், அவருடைய குறைகளை கேட்டறிய வேண்டும். அவர்களுடைய வீடுகளில் திருமண பந்தங்களோ அல்லது வேறு விடயங்களே வருகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இது பணக்காரர்கள் அதை எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. அடுத்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய பொறுப்புகள் இருக்கின்றன. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்கள் சொல்லுகின்ற போது இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய முன்மாதிரியை பெற்றோர்களினூடாக வைத்திருக்கிறார். ஒரு பிள்ளை பிறந்துட்டா முதலாவது அந்த பிள்ளை பார்ப்பதே ஸ்கூல்ல உள்ள சேரண்டையோ அல்லது மக்தபுல உள்ள முஅல்லிமண்டையோ அல்லது ஊர்ல ஒரு மௌலவியண்டையோ பார்க்கறதில்ல, முதலாவது அந்த பிள்ளை பார்ப்பதே வா உமாவ, இரண்டாவது வாப்பாவ, அதுக்கு அடுத்ததாக உறவுகளை பார்க்கும் அந்த பிள்ளை. எனவே தாய் தகப்ப நல்லா இருந்தா அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் உருவாகும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அஸ்திவாரங்கள் சீராக இருந்தா தான் கட்டிடங்கள் சீராக இருக்கும். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய் சாப்பிட்ட தப்புவா இருந்தா, தாய் சாப்பிட்ட பேணுதல் இருந்தா, தாய் சாப்பிட்ட ஒழுக்கம் இருந்தா, பிள்ளைகள்கிட்ட தானாக அந்த ஒழுக்கம் உருவா. சைக்காலஜில சொல்லுவாங்க, எந்த பிள்ளையும் கெட்ட விஷயம் பேசுறது இல்ல, கேட்ட விஷயத்தை பேசக்கூடியது. ஒரு பிள்ளை அருவறுப்பான விஷயம், அதாவது வெறுக்கத்தக்க விஷயத்தை ஒரு குழந்தை பேசிதா நாங்க யோசிக்கணும், அந்த பிள்ளை பேசுறது தானாக பேச இல்ல, தானாக அந்த பிள்ளை பேச இல்ல, எங்கேயோ விளையாடுறவத்துல பிள்ளைகள் பேசிருக்கிறாங்க, அல்லது எங்களுடைய வீட்டுல வாப்பா அம்மா பேசிருக்கிறாங்க, அந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்து பேசியது. கெட்ட விஷயம் விஷயம் கேட்ட விஷயத்தை அந்த குழந்தை பேசியது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய் சாப்பிட எந்த அளவு உம்மாதிரியா இருப்பாங்களோ அந்த அளவு எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில சமூகத்துல வாழுவாங்க. இமாமுனா சாக்கு ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க 7 வயதுல ஹாவிதானது, 7 வயதுல குர்ஆன் முழுமையாக ஹிஃப்ஸ் செஞ்சு முடிச்சது ஒரு தாயுடைய மடியில, இன்றைக்கு 7 வயது பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, சூரா ஃபாத்திஹா ஓத தெரியுமான்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையா இருக்குது, உலகம் வளர்ந்து இருக்குது, பாவிக்கிறதுக்கு 3-4 போன் இருக்குது, ஆனா அஞ்சு நேரம் சொல்லக்கூடிய 17 விடுத்தம் நாங்க சூரா ஃபாத்திஹா ஓதிய ஆகணும் அப்படி இல்ல, நாங்க சொல்ல கூடாது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலைமையில சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாம இந்த உலகத்துல முன்னேறி எதற்காக? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை எங்களுக்கு தற்காலிகமாக தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள், ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்தவர்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துத்தான் நாளைய மறுமையிலே நாங்கள் வெற்றியாளர்களா நாங்கள் தோல்வியார்களா, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையுடைய முடிவு சுவர்க்கமா நரகமா, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்வியுடைய ரிசல்ட் வலது கையிலா இடது கையிலா அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா திருப்தி கொள்வானா அல்லது அதிருப்தி கொள்வானா என்ற விடயம் இந்த உலக வாழ்வி முடிவில் இருக்கிறது. ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் பல சத்தியங்களுக்கு பின்னால் சொல்கிறான், இந்த உலகத்தில் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக வச்சாங்களோ அவங்க வெற்றி பெற்று விட்டாங்க. யார் இந்த ஆன்மாவை பாவத்தில் புதைச்சிட்டாங்களோ அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நஷ்டமே தான், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கின்றான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் பிள்ளைகளை தந்திருக்கிறான், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா. வானத்தை படைத்த அல்லாஹ் வானத்தை அழகாக நட்சத்திரங்களை படைத்தான், பூமியை படைத்த அல்லாஹ் பூமியை அழகாக புற்பூண்டுகளை அல்லாஹ் படைத்தான். கணவன் மனைவி ஆண் பெண் என்ற இந்த உறவை அல்லாஹ் அழகாக்க எங்களுக்கு கெண்டு செல்வங்களான இந்த பிள்ளைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ் முன்னாடியார்களே, பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியமானவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த பாக்கியம் மிக முக்கியமான பாக்கியம் என்பதாக குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான். இந்த பாக்கியம் ஒரு சோதனையாக இருக்கும் பிள்ளை அல்லது உங்களுக்கு ஒரு ஜீனா அலங்காரமாக இருக்கும், அல்லது நாளைய மறுமையில இந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதம் உள்ளவராக மாறுவார்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல கூட சொல்கிறான், இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளைய கயாமத்துரி நாளையில சில வேளை உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். உங்களுடைய மனைவிவார்களில் சிலரும் அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளில் சிலரும் உங்களுக்கு நாளைய மறுமையில எதிரியாக மாறுவார்கள். அவர்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்காத போதும், தொழுகைக்கு வருகின்ற பாதையை காட்டி கொடுக்காத போதும், குர்ஆனை ஓதுகின்ற வழிகளை செய்து கொடுக்காத போதும், குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை கொடுக்கப்படாத போது அந்த குழந்தைகளை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய எங்களை மாட்டி கொடுத்து விடுவார். இந்த உலகத்திலே படைப்பினர்களிலே அல்லாஹ்வுடைய படைப்பினத்திலே அதாவது படைப்புகளிலே அவர்கள் மாட்டி கொடுத்து விடுகிறார்கள். சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், உஸ்தாத் பாடம் பார்க்க முடியாது, எங்களுடைய தந்தை அல்லது எங்களுடைய தகப்பன் என்ன செய்யறாங்கண்டா, எங்களுடைய பாப்பா உமா வீட்டுல சவுண்ட கூட்டி அதாவது ரேடியோ பாக்குறாங்க, ரேடியோ கேட்கிறாங்க, டிவி பாக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே கண்ணியமானவர்களே மாத்தி கொடுக்கறாங்க. உண்மையில அந்த அதரத்து போய் விசாரிப்பாரு, தெரியும் நீங்க இப்படி சொன்னீங்களா மகன், நீங்க என்ன இரவுல டிவி போடுறீங்களா, உங்க பிள்ளை படிக்க விட மாட்டேங்களான்னு பாப்பா உமா கிட்ட அந்த வள்ளியும் கேட்கலாம், அந்த உஸ்தாது கேட்கலாம். ஆனா கண்ணியமான அல்லாஹ் நாடியார்களே, அப்படி இருந்தும் கூட எங்களுடைய பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள், ஆனா நாளைய மறுமையில இந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடத்துல மாற்றி கொடுக்க மாட்டாங்களா, அல்லாஹ்வுடத்துல எங்களை சொல்லி கொடுத்தா நாங்க திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அல்லாஹ் எல்லா முறைப்பாடுகளையும் மேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள், இன்றைய குழந்தைகள் நாளைய சமூகத்தின் முன்னோடிகள், இன்றைய குழந்தைகள் நாளைய எதிர்கால முன்மாதிரிகள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக வைக்க வேண்டும். ஒரு குழந்தையை பெற்று விட்டோமா, எங்களுக்கு இரண்டு குழந்தை இருக்கு என்று வைத்துக் கொள்வோம், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, இந்த பிள்ளை இரண்டையும் நாங்க ஏற்றுக்கொள்ளும் இரண்டு சமூகமாக, இந்த இரண்டு பிள்ளையை பார்க்கணும் இரண்டு சமூகமாக. கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, அந்த பிள்ளையை நாங்க நினைக்கணும், 20 வருடங்களுக்கு பின்னால அந்த ஆண் பிள்ளையாக இருந்தா 20 வருடங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கணவனை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, யாரோ ஒருத்தருக்கு திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனைவியை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், 20 வருடங்களுக்கு பின்னால யோசிங்க. இன்னும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணா 20 வருடங்களுக்கு பின்னால பிறக்க இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய வாப்பாவை ஒரு பிள்ளையுடைய உம்மாவை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, எனவே நான் வளர்க்கக்கூடிய இந்த வளர்ப்பு ஒரு தாய்க்கு இந்த பிள்ளை உண்மையில தகுதியான பிள்ளையா, தகப்பனுக்கு உண்மையில் இந்த பிள்ளை தகுதியான பிள்ளையா என்பதை ஒவ்வொருவரும் கண்ணியமானவர்களை பிள்ளை வளர்க்கின்ற போது யோசிக்கவே. அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே, இந்த பிள்ளைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க இல்லைண்டா, நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை தண்டனை செய்வான். அன்பான அல்லாஹ் நல்லாடுவே, இன்றைய வாலிபர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இன்றைய வாலிபர்கள் சமூகத்தின் உயிர் நாடி என்று வர்ணிப்பார்கள், முதுகெலும்பு என்று வர்ணிப்பார்கள். இந்த வாலிபர்களை நாசமாக்கின்ற பல சாதனங்கள் இன்று எல்லா ஊர்களிலும் புகுந்து விட்டன. அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, எனவே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த இரண்டு சாராரும் இரண்டு விதத்தில் மிக வேகமாக கேட்டு போறார்கள். அந்த இரண்டு விஷயத்தையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, எங்களை ஆம்புல பிள்ளைகள் கேட்டு போற மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்றுதான் போதை வத்து பாவனை. அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, வாலிபம் இருக்குதே அது சாதிக்கக்கூடிய வயது, வாலிபம் இருக்குதே அது சாதிக்கக்கூடிய வயது, சஹாபாக்கள் சாதித்த வயது, நபிமார்கள் சாதித்த வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூழ இருந்த அநேகமானவர்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியை எழுதக்கூடிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சுவர்க்கத்துக்கு நன்மாராய் செய்யப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்த சஹாபாக்கள் வாலிபர்கள், கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பியவர்கள் இளம் சஹாபாக்கள். அதே போல இந்தியாவை வெட்டுக் கொண்டவர் முஹம்மது பின் காசிம், ஒரு வாலிப வயதில் இந்தியா வெட்டுக் கொண்டார். இஸ்பெயினை வெட்டிக் கொண்டவர் தாரிக்குனிதியாத், ஒரு வாலிப வயதில் வெட்டிக் கொண்டார். எனவே வாலிபம் என்பது ஒரு சாதிக்கக்கூடிய வயது, சாதிக்க இயலாத வயதல்ல. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய வாலிபர் இன்றைய சமூகத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்? கருவப்பேல இலையை போன்று தேர்தலின் காலங்கள் வருகின்ற போது மாத்திரம் அவர்களை பயன்படுத்தி விட்டு உணவை சமைத்ததற்கு பின் அந்த கருவப்பேல இலை அப்படி வீசி விடுவார்கள். அதை போன்று அந்த வாலிபர்கள் சமூகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, இந்த வாலிபம் இருக்குதே சுவர்க்கத்துக்கு எங்களை தயார் பண்ணுகின்ற வயது என்று சொன்னாலும் மிகையாது. அந்த அளவுக்கு பெருமதியான வயது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையிலே பல கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விகளிலே ஒரு கேள்விதான் வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். அன் உம்ரிஹி, எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான். அதோடு சேர்த்து எங்களுடைய வாலிபத்தை பற்றியும் அல்லா கேட்பான். இந்த இரண்டு கேள்விகளையும் பாருங்க. எங்களுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்து விட்டால் வாழ்நாளுக்குள்ளே இருக்கின்ற வாலிபத்தை பற்றி ஏன் விசாரிக்க வேண்டும்? வாழ்நாளை பற்றி விசாரித்தால் வாலிபம் அடங்கிவிடும். ஆனால் வாலிபத்தை பற்றி அல்லாஹ் தனியாக ஒரு குஷனாக விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் பெருமதியானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. வாலிப வயதை தாண்டி வந்திருக்கின்ற வயதிபர்களே, இன்றைய வாலிபர்களுக்கு நிறையவே சேவை செய்யுங்கள். இன்றைய வாலிபர்களை அதிக அதிகமாக நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயிற்சிவித்துக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் இன்றைய உலகம் இருக்குதே எந்த அளவென்றால் மிக வேகமாக அனாச்சாரங்கள் பரவுகின்ற உலகம். நவீனங்கள் நல்ல முறையிலே வளர்ந்தாலும் அந்த நவீனங்களின் ஊடாக மனிதர்கள் எல்லாம் அளவுக்கு அல்லாமல் கெடுதிக்கு பயன்படுத்துகின்றார்கள். இன்றைய மொபைல் போன் பாதிக்கிறார்கள். எதற்காக? நல்ல விடயங்கள் சிலது நடந்தாலும் அதில் அநேகமான பாவங்கள் இருக்கின்றன. அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, நல்ல ஒரு பிள்ளையில கையில அந்த போன் எடுத்துக்கொண்டா அந்த பிள்ளை தாவாவுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு மார்க்கத்தை படிப்பதற்கு பயன்படுத்தும். ஆனா அதுக்கு மாற்றமான ஒரு பிள்ளைட கையில அது சிக்கினா என்னென்ன நடக்கும்? அநியாயம் நடக்கும். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் போகும், எங்கேயாவது ஒரு கெட்ட சைத்தான் ஒரு படத்தை பார்த்துட்டு வார்த்தைக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு வினாடியில ஒரு நிமிடத்துல வீட்டுக்கு இருந்தே அந்த மொபைல் போன்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியே, இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற நேமத். இந்த நேமத்தை எதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம்? கொஞ்சம் யோசியுங்கள். எனவே எங்கட வாலிபர்கள் இன்று கெட்டு போகக்கூடிய மிக முக்கியமான காரணிகள் ஒன்றுதான் போதை வசதி. அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, பாடசாலை செல்லக்கூடிய பிள்ளைகளை கூட விட்டு வைக்காத அளவுக்கு இந்த போதை வத்து பாவனை இன்று அப்படியே மிகைத்துக் கொண்டு போகிறேன். சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் மிக வேகமாக பரவி வருகின்ற ஒரு பாவமாக இருக்கு. முந்தைய ஒரு காலத்துல சொல்லுவாங்க, ஹதரத் கொத்துபாக்கு வருகின்ற போது ஹதரத் நோம்பை பற்றி சதக்காவை பற்றி தொழுகையை பற்றி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கொத்துபாக்களுக்கு போன சொல்லுறாங்க, ஹதரத் சிக்கரொட்டி விருது பேசுங்க, ஹதரத் போதை வசதி விருது பேசுங்க, ஹதரத் விபச்சாரத்தை விருது பேசுங்க, ஹதரத். ஏன்? காரணம், இந்த சமூகம் அதற்குள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறான். பாவத்தில் விடுபடவும் நன்மைகள் செய்வதற்கு, பாவங்கள் செஞ்சு செஞ்சு நன்மை செய்கிறோம் என்றால் அந்த நன்மைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பாவத்தை நிறுத்துவோம், நன்மைகள் செய்வோம், நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன செய்யறண்டா இன்றைக்கு போதை வச்சு கடுமையான இந்த வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்களின் அநேகமான விளைவுகள் ஏற்படுகின்றன. அதுல ஒரு விளைவுதான் இன்று சின்ன பிள்ளைகள் சகோதரிகள் கூட அவர்கள் மூலமாக கற்பழிக்கப்படுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக புகைத்தல் விஸ்தல் பாவனை கோர்லி பாவனை இருக்குது, இதுவும் அதாவது இஸ்லாத்திலே கூடாத ஒன்றுதான், ஹராம் தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு புகைத்தலை ஒரு கோர்லிப்பை அல்லது ஒரு விஸ்தலை நாங்கள் பாவிக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் 30 ரூபாய் வைத்துக் கொள்வோம், 30 நாளைக்கு எவ்வளவு 900 ரூபாய் 1000 ரூபாய் வைத்துக் கொள்வோம். ஒரு பிள்ளையுடைய கையில் ஒரு தீப்பெட்டியையும் ஒரு விஸ்தல் அதாவது தீப்பெட்டி 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து எரிச்சிட்டு வா மகன்னு சொன்னா எந்த பிள்ளை இன்றைய உலகத்தில் உழைக்கும்? இன்றைய உலகத்தில் எந்த பிள்ளை அந்த பணத்தை சுடும்? கனிமான அல்லாஹ் நல்லியார்களே, என்ன அந்த பிள்ளை சொல்லும், பாப்பா மாசு பீஸ் கட்டலுமே நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலுமே சொல்லி அந்த பிள்ளை எங்களுக்கு புத்திமை சொல்லித்தர். எனவே அன்பான அல்லாஹ் நல்லியார்களே, யாரெல்லாம் புகைத்தலை கடுமையாக கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விஸ்தல் போரை பயன்படுத்துறாங்களோ, இவங்க ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இதற்குரிய ஒவ்வொரு பணத்துக்கு நாளைய மறுமையில் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லு. கனிமான அல்லாஹ் நல்லியார்களே, அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் இந்த புகைத்தலுக்கு அடிமையாகிறாங்களோ அவங்களோட ஆண்மை இல்லாம போகும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான், மனைவி கிட்ட போறதுக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது, தனிமை இனிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க, பிள்ளை கூட்டியோட பேச டைம் இல்ல, மனைவியோட பேச டைம் இல்ல, வாப்பா அம்மாக்கு நேரம் கொடுக்க டைம் இல்ல, அவங்க எல்லாம் வாலிபர்களோடயே அவங்களோட டீமோடய காலத்தை கழிப்பாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அந்த பாவனை ஈடுபடக்கூடிய மக்கள்ல என்ன செய்யறா, அந்த காலத்துல அவங்களுக்கு கேட்டுக்கு பக்கத்துல கேட்டு கொசக்க அதாவது சாப்பாட்டு பார்சல வச்சா அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க, வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு மிக விபரீதமாக இருக்கு. இன்னைக்கு அந்த அதுல பீடிக்கப்பட்டவங்களுக்கு சில வேலையில கனிமான அதை விட்டுக்கொள்ள மிக சிரமமாக இருக்கும். கனிமான அல்லாஹு நடிகார்களே, எனவே அல்லாஹுக்காக அவனை அதை விடவிடும். ஒருவர் கோலி குடிக்கிறாரே அல்லது பீடி குடிக்கிறாரே, ஒன்றுமே இல்லை, அவருக்கு தாளொண்டையாவது சுருட்டி குடிக்கணும். கனிமான அல்லாஹு நடிகார்களே, அந்த அளவு அவனுடைய விபரீதம் இருக்கு. எனவே இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனப்படுங்க, அல்லாஹுக்காக வேண்டி விடுங்க. புகாரில 4617 ஹதீஸ், சஹாபாக்களுக்கு கண்ணியமானவர்களே மதுபானம் ஹராமாக்கப்படுகிறது, உடனே அந்த சஹாபாக்கள் கொட்டினார்கள், கத ஜரத்தி சிக்கத்தில் மதீனா, மதீனா பாலை வள மண் மதீனா அதிலே ஒரு ஆளாக ஓடியதாக, ஒரு ஆறாக எடுத்து ஓடியதாக அந்த வரலாறு அதாவது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டு விட்டோமா அதற்கு கட்டுப்பட வேண்டும். சிலர் சொல்வார்கள், விட்டுக் கொள்ளேலா நாங்கள் பழகிட்டோம் என்று சொல்வார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் சாட்டு போக்கு, இதை சொல்லி அல்லாட்ட தப்பேலா. இந்த உலகத்துல நவீன வளர்ந்த காலம், ஒரு பிள்ளை 20 வயதுல போதை வசத்துக்கு பலதுன்னு வச்சுக் கொள்வோம், 21வது வயதுல நல்ல ஒரு ஜும்மாவில வந்து உட்கார்ந்தா அது ஹராம் என்பதாக தெளிவாகவே விளங்கிடுவாரு. அதற்கு பின்னால அவர் தொடர்ந்தார்னா மன்னிப்பு கொடுக்கிறது அல்லாஹ் புறத்தால. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை திருத்துவது எங்களுடைய பொறுப்பாக இருக்குது. எனவே இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனமனுங்க, அதாவது இன்றைய வாலிபர்கள் இந்த போதை வஸ்தினூடாக கெட்டுக்கொண்டு போறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விஷயம் அதாவது பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். பெண் பிள்ளைகள் வளர்க்கிற போது கண்ணியமானவர்களே, அவருடைய ஆடை கலாச்சாரம் மிகவும் மோசமாக இருக்கு. உடுப்புன்னு சொல்லும் போது, ஆடைன்னு சொல்லும் போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஆடைய எங்களுக்கு பெருமதியாக
தந்திருக்கிறான்.
உங்களுக்கு நாங்கள் இந்த ஆடையை தந்திருக்கிறோம், இந்த ஆடை என்பது உங்களுக்கு அலங்காரமாக உங்களை அழகுபடுத்துவதற்கு தந்திருக்கிறோம், மான மரியாதையை மறைப்பதற்கு தந்திருக்கிறோம். எனவே மனிதாவது ஆடை மட்டும் இல்லை என்றிருந்தால், உடுப்பு மட்டும் இல்லை என்றிருந்தால் எங்களுக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசம் இருக்க? அல்லாஹ் அந்த உடுப்பை கொண்டு ஆடையை கொண்டு மனிதர்களையும் மிருகங்களையும் அதாவது பிரித்து வைத்திருக்கிறார். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார். அன்னாசு பில் லிபாஸ், மனிதன் ஆடையை கொண்டு மதிக்கப்படுகிறான், மனிதன் ஆடையை கொண்டு அடையாளப்படுத்தப்படுகிறான். நாங்கள் முஸ்லீமா, முஸ்லிமான் அழகான தோட்டத்தோடு இருக்கிறோம், அழகா ஜிப்பா எடுத்திருக்கிறோம், ஷேட் போட்டிருக்கிறோம், தொப்பி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஆடை மூலமாக நாங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆடை நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடை ஒன்று எங்களை கௌரவப்படுத்தும் அல்லது எங்களை தாழ்மைப்படுத்தும், எங்களை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். மக்கள் ஆடையினுட அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். உதாரணமா ஒரு போலீஸ் ஒரு அதிகாரி எடுத்துக்கொண்டா அவர் எப்படி உடுப்பு எடுக்கணும், அந்த போலீஸ் சூட்டை உடுத்தா தான் அவருக்கு மரியாதை. ஒரு ஆலிம் அவருடைய சூட்டை உடுத்தா தான், அவருடைய கிட்ட உடுத்தா தான் அவருக்கு மரியாதை. எனவே அன்பான அல்லாஹ் நல்லார்களே, எனவே மனிதர்கள் ஆடையினூடாக மதிக்கப்படுகிறார்கள். எனவே அரைகுறை ஆடை யாரெல்லாம் உடுப்பார்களோ அவருடைய சிந்தனைகளும் அரைகுறையாகத்தான், அவருடைய போக்குகளும் அரைகுறையாகத்தான். எனவே ஆண்கள் பெண்கள் இந்த இரண்டும் விரிவான பகுதி ஆடைகளுடைய விஷயத்திலே சுருக்கமாக ஆண்களுடைய ஆடை ஞாபகப்படுத்துறேன், கொஞ்சம் விரிவாக பெண்களுடைய ஆடை ஞாபகப்படுத்துறேன். ஆண்களுடைய ஆடையை பொறுத்த வகையில அந்த ஆடை கனியமானவர்களே தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி கட்டாயமாக மறைக்கவே. அதே போன்று அடுத்ததாக ஆண்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடாது. இன்னல்லாஹு லா யக்பலு ஸலாத ரஜுலின் முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரெல்லாம் கரண்டை காலைக்கு கீழே உடுப்பெடுத்துக் கொண்டு தொழுகிறாங்களோ அவங்களோட தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எனவே யாரெல்லாம் இஸ்பாலோட கரண்டை காலுக்கு கீழே தொழுகிறாங்களோ அது ஜிப்பாவா இருக்கட்டும் தௌசரா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுடைய தொழுகையை கபூல் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால ஒரு சஹாபி தொழுதாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ தொழு நீங்க தொலையில்ல, நீங்க சொல்லுங்க நீங்க தொலையில் என்று சொல்லி சொல்லு அலைவசல வாங்கல அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த மனிதருடைய உடுப்பு அப்படியே கீழே இழுபட்டு சொல்லலாம் சொன்னார்கள், உயர்த்தி கொள்ளுங்க அதுக்கு பின்னால் உயர்த்தி விட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனவே எங்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே செல்லாதவாறு ஆண்களுடைய ஆடை இருக்கவே. அடுத்ததாக சிறிய ஆடையாக இருக்கக்கூடாது, எங்களுடைய அவுரத்துகளை காட்டக்கூடிய சிறிய ஆடையாக இருக்காது. சில வேளை நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடை அவுரத்தை முழுமையாக மறைக்கும். நான் சொன்ன ஆரம்பத்தில் அவுரத்தை அப்படியே முழுமையாக மறைக்கும். ஆனா பள்ளிகளில் வந்து தொழுகிற போது ருக்கு சுஜூதுகளில் என்ன செய்யும், மறைக்கக்கூடிய சில பகுதியாக வெளியா வெளியாகி எங்களை தொழுக பார்த்து, எங்கட தொழுக மட்டுமில்ல மற்றவங்களை தொகையை நாங்கள் பார்த்து ஆக்கிடுவோம். எனவே அன்பான அல்லாஹ் நல்லார்களே, அரைகுறை ஆடையாக இருக்கக்கூடாது, மிகவும் கொஞ்சம் பெரிய ஆடையாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆண்களுடைய ஆடையை பொறுத்த வகையில ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை உடுக்கக்கூடாது, பெண்களை போல உடுப்பு உடுக்கக்கூடாது, காஃபிர்களுக்கு ஒப்பாக ஆடை உடுக்கக்கூடாது. அதே போல வீண் விரயமாக விலை கூடிய ஆடைகளை உடுக்கக்கூடாது. விலை கூடிய ஆடைகளை உடுக்கலாம், ஆனால் வீண் விரயமாக வித்தியாசமான செலவா உடுக்கக்கூடாது. அடுத்ததாக உருவங்கள் உள்ள ஆடைகளையும் உடுக்கக்கூடாது. இது ஆண்களுடைய விரயம். கனிமானவர்களே, பெண்களுடைய விரயம் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய விஷயம், அதனால கொஞ்சம் விரிவாக அதுக்கு வாரேன். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, பெண் பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய ஆடைகள் பொறுப்புதாரிகளே, ஒவ்வொரு பொறுப்புதாரிகத்தையும் இரக்கமாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாளைய கையாமத்துரிய நாளையில ஒரு கூட்டம் உடுப்பு வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்த உடுப்பை உடுத்தாங்க, அந்த உடுப்போட நரகம் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், ஆடை உடுத்திருக்கிறாங்க, ஆடை உடுத்த நிர்வாணிகள் சமூகத்துல பாக்குறோமா இல்லையா, இறுக்கமான அபாயா உடுத்து, உடம்புகளை வெட்டி காட்டக்கூடிய ஆடைகளை உடுத்து, சிறிய ஆடைகளை உடுத்து என்ன செய்யறாங்க, ஆடை உடுத்து இருக்கிறாங்க, ஆனா நிர்வாணியாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முமீலாத்துன் மாயிலாத்துன், இவங்க ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொள்வாங்க, விபச்சாரத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இவங்க ஆண்களின் பக்கம் சாய்வாங்க, ஆண்களும் தானாக இவர்களின் பக்கம் சாய்வார்கள், பாவங்கள் இடம்பெறும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இவர்கள் இந்த பெண்கள் நாங்கள் வாங்கி கொடுத்த உடுப்பாலேயே இந்த பெண்கள் நரகம் போவாங்க. சென்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னாங்க, சுவர்க்கத்துரிய வாடையை கூட அவங்க நுகர மாட்டாங்க. நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதகம். எனவே அன்பான அல்லாஹ் நாடியார்களே, பெண்களுடைய ஆடையை பொறுத்த வகையில முதலாவது பெண்களுடைய ஆடை முழு அவுரத்தையும் அதாவது முழு உடம்பையும் மறைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். திருமீர் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சொல்லலாம் சொன்னார்கள், பெண்களுடைய குரல் உட்பட அவருடைய முழு உடம்பும் அவுரத்தில் சொன்னார். பெண்களுடைய ஆடை கனமான ஆடையாக இருக்கு, அதாவது மெல்லிய ஆடை இல்லாம கனமான ஆடையாக இருக்கு. அடுத்ததாக இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக பெண்களுடைய ஆடை மனம் பூசிய ஆடையாக இருக்கக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு பெண் ஒரு கூட்டத்தில் ஒரு பாதையில நடக்கிறா, மனம் பூசிக்கொண்டு நடக்கிற போதும் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மனத்தை நுகருவார், நுகர்ந்தா அந்த மனத்தின் மீது ஆசை வராது, அந்த மனத்தை யாரு பூசிருக்கிறாங்களோ அவங்க மீதாங்கிற சிந்தனை திரும்பும். அதனால சொல்லலாம் சொன்னாங்க, யாரெல்லாம் மனம் பூசிக்கொண்டு ரோட்ல போறாங்களோ உள்ள என்னென்ன நாறுதோ ஆனா வெளியில மனத்தை பூசிட்டு மனமா போறாங்க, ஆனா இப்படி போகக்கூடிய பெண்கள் விபச்சாரிகள், பாவம் செய்யற பெண்கள், எத்தனையோ ஆண்களுடைய கண்ணாலையும் காதாலையும் விபச்சாரம் செய்வதற்கு வழிகாட்டுகின்ற பெண்கள். எனவே கண்ணியமானவர்களே, பெண்களுடைய ஆடை மனம் பூசப்பட்ட ஆடை பெண்கள் அணியக்கூடாது. அடுத்து ஆண்களுக்கு ஒப்பாக பெண்கள் ஆடை அணியக்கூடாது. ஆண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியும் பெண்களையும், பெண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியும் ஆண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவித்தார். எனவே ஆண்களுக்கு ஒப்பாக எந்த பெண்களும் ஆடை அணியக்கூடாது என்ற விஷயத்தில் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் கவனமாகிறேன். அடுத்ததாக காஃபிர்களுக்கு ஒப்பாக ஆடை அணிய முடியாது. இன்னைக்கு எங்க சமூகத்தில் சில பிள்ளைகளை பார்த்தா மாற்று மத சகோதரர்களுடைய பாடசாலையில படிக்கின்ற சிலவங்களை பார்த்தா என்ன செய்யறாங்க, அவங்களை போலேயே இருக்கிற சில வேலை ஆனா பெண்ணாண்டு கூட தேடிக்கொள்ளாத அமைப்புக்கு அவங்கள சூரத்தில் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனிதன் அடையாளப்படுத்தப்படுகிறான் எதனூடா, ஆடையினூடா. ஆடையினூடா ஆனா பெண்ணாண்டு தேடிக்கொள்ளாட்டி அந்த உடுப்பு எதற்காக? எனவே அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லோரையும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். அந்த பொறுப்பு இருந்து நாங்கள் எல்லாரும் விடுபட முடியாது. சாதாரணமாக ஒரு பாதை இருந்து வடை பொறிக்கக்கூடிய ஒரு வடை வியாபாரியுடைய பொறுப்பை போல இல்லை எங்கட பொறுப்பு. பள்ளி நிர்வாகம் என்று சொல்றது சொசைட்டிகளுடைய பொறுப்புதாரிகள் சொல்லுவது, ஒரு கமிட்டிகள் பெரிய பெரிய கமிட்டிகளுடைய பொறுப்புதாரி சொல்வது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஒரு பாதையில வடக்கக்கூடிய ஒரு வடை வியாபாரி என்ன செய்வார், அவரிடத்துல சின்ன கேள்வி இருக்கிறனால கையாமத்துறையினால் அதை கேட்பார். பழைய எண்ணெயில வடைய பொறிச்சிங்களா, ஒரு கேள்வியை கேட்பான். நேற்று மோனாக்கு பொறிச்ச அந்த வடைய அந்த எந்த எந்த எண்ணெயில வடைய பொறிச்சிங்களோ அதே எண்ணிலையா இந்த வடையும் பொறிச்சிங்கன்னு நல்லா ஒரு கேள்வியை கேட்பான். நியாயம்தான். ஆனால் அல்லாஹ் பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் பெண்கள் பொறுப்புதாரியாக பல நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இவருடைய பொறுப்பு மிகவும் கடினமானது. எனவே பெண்கள் அந்நியவர்களுக்கு ஒப்பாக ஆடை உடுக்கக்கூடாது, மனம் பூசி ஆடை உடுக்கக்கூடாது, அந்நியவர்களுக்கு ஒப்பாக ஆடை உடுக்கக்கூடாது. அதே போன்று ஆண்களை போன்று ஆடை உடுக்கக்கூடாது, உருவமுள்ள ஆடைகளும் உடுக்கக்கூடாது, இறுக்கமான ஆடைகள் உடுக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிறைய பெண்கள் இறுக்கமான ஆடைகள் உடுத்துக்கொண்டு போய் வருவது. ஆனால் மிக ஒரு கவலையான விஷயம் என்னண்டா, எங்களுடைய சமுதாயம் செய்கிற எல்லாத்தையும் செய்கிற இந்த சூரத்தோடு தொப்பியை வச்சுக்கொண்டு செவனை சுரண்டுது. கண்ணியமானவர்களே, உங்களுக்கு இல்ல அது கேவலம், இஸ்லாத்துக்கு கேவலம். தொப்பியை போட்டுக்கொண்டு என்ன செய்யற, மதுபானம் குடிக்கிற, அழகான தாடி, நல்ல சூரத். கண்ணியமானவர்களே, இதோடு நாங்க சில பாவங்களை செய்யறோம்டா, நாங்க இந்த அடையாளத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹதீஸ்களை தெளிவா வந்திருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற போது அவன் மூமினாக இல்லை. ஈமான் கலட்டப்படும், ஈமான் கலட்டி எடுக்கப்படும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யறானா அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் அவன் உள்ளத்துல இல்ல. மதுபானம் குடிக்கிறானா அவன் உள்ளத்துல ஈமான் அந்த சந்தர்ப்பத்தில் இல்ல. திருடுறா, அதாவது ஒரு பொருளை கலவெடுக்கிறானா அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் இல்ல. மதுபானம் குடிக்கிறார் ஒருவர், அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய உயிர் பறிக்கப்பட போகும். மதுபானம் குடிச்ச சூடு அப்படியே உடம்புல இருக்கு, அந்த சூடு மங்கலத்துக்கு முன்னால ஆறத்துக்கு முன்னால அவரை உயிர் பறிக்கப்பட்டா ஈமான் இல்லாம அல்லாஹ்வை சந்திக்க போறாருன்னா உதவி இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பு. அன்பான அல்லாஹ்வின் நல்லார்களே, எனவே இந்த ஆடையில அரைகுறையான ஆடைகள் விடுபட்டால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல ஒன்றுதான் எங்களோட ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் அப்படி இல்லாம போயிடும்.
ஒழுக்கம் அப்படி இல்லாம போயிடும். மச்சானுக்கு முன்னால வந்து கண்ட மாதிரி கலைப்பா மட்டி. கண்ணியமானவர்களே, ஏன் இந்த உடுப்பு நாங்கள் அரைமுறையாக உடுத்தோம் என்றால் நிச்சயமாக இதனுடைய விபரீதம் ஏற்படும். இப்படி விபரீதம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டா இந்த கண்ணால உம்மாவை பார்க்கக்கூடிய பார்வை ஒரு வித்தியாசம். உம்மாவை பார்க்கிற பார்வை ஒரு ஒரு பார்வை, தாய் சாப்பன நாங்க பாக்குறோம் தானே அது ஒரு பார்வை. அதே போல பிள்ளைய பார்க்க ஒரு பார்வை, மனைவியை பார்க்க ஒரு பார்வை, ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான ஒரு பார்வையில பார்ப்போம். ஆனா இப்படி ஒழுக்கம் கலட்டப்பட்டா எல்லாரும் ஒரே பார்வை தான். ஒழுக்கம் கலட்டப்பட்டா தந்த உமா தாய் விளங்காது, தந்த சாட்சி விளங்காது, தான் பெத்த பிள்ளை விளங்காது. விசாரம் நடக்குதா இல்லையா? கண்ணியமான அல்லாஹ் நல்லே, ஒழுக்கம் கலட்டப்பட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமாக மாறுகிறான். மிருகம் இருக்குது, ஒரு தப்பு தவற செய்யறதுக்கு ஒரு மெதட்டிக்கு முறைக்கு அந்த முறையிலதான் செய்யும், அந்த இடத்துலதான் செய்யும், அந்த அமைப்புலதான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு தவற ஒரு தப்பை எப்படி செய்யலுமோ, எங்க போய் செய்யலுமோ, என்னென்ன மெதட்டு செய்யலுமோ, எல்லா அமைப்புலயும் செய்வான். நவுதுபில்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த ஒழுக்கம் இல்லாம போனா சொல்லல்லாஹ் சொன்னார்கள், ஒழுக்கம் இல்லையா நீங்க நாடிய செஞ்சு கொள்ளுங்க. ஒரு தப்பு தவற செய்யறதுக்கு முன்னால நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், நாங்க வெட்கப்படணும். யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சி ஒரு அறையில செய்யறோம், ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு வெட்கம் இல்லாம நீங்க இந்த செயலை செஞ்சா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, என்ன உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இப்படி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை இல்லாம, வெட்கம் இல்லாம தவறுகளை செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பிடித்துக் கொள்வான். ஒழுக்கம் கலட்டப்பட்டா விபச்சாரம் சாதாரணமாக நடக்கும். சொன்னாங்க, விபச்சாரம் நடந்தா என்ன விபரீதம் நடக்கும்? ஈமான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் முதலாவது கலசுவது ஈமான். இந்த உலகத்தில் அந்தஸ்து கண்ணியம் கௌரவம் எல்லாமே மூமினுக்குத்தான். ஆனால் இந்த மூமின், இந்த ஈமான் எப்போது கலட்டப்படும் என்றால், ஒரு மனிதன் விபச்சாரத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற போது அவனுடைய ஈமான் கலட்டப்படும். அதனால் தான் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் பக்கம் நெருங்க கூடவானா? மற்ற பாவங்களை செய்ய வேண்டாம் எல்லாம் சொல்றான், ஆனா விபச்சாரத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறான். நெருங்கக்கூடிய அமைப்பு தான் இன்றைய சில பெண்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளுடைய அமைப்பு இருக்குது. அன்பான அல்லாஹ் நடிகார்களே, எனவே எங்களுடைய பெண் மக்கள் உடுக்கக்கூடிய ஆடை விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்து. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நாங்க எல்லாரும் அல்லாஹ்வை பயந்து நடந்தா நாளைய மறுமையில் எங்களுக்கு வெற்றி இருக்கு. யார் துன்யாவுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒதுங்கு மூலம் ஜஹீம் என்ன நரகம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கணும் என்று பயந்து இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்க ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கம் என்று சொல்லுகிறான். எனவே நானும் நீங்களும் சுவர்க்கத்தின் வாரிசுக்காக மாறணுமா? நானும் நீங்களும் சுவர்க்கத்திலே நாளைய மறுமையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? எனவே வாழுவோம் அல்லாஹ்வை பயந்து, உடுப்பு உடுப்போம் அல்லாஹ்வை பயந்து, எனது குழந்தைகளுக்கு உடுப்படுத்த கொடுப்போம் அல்லாஹ்வை பயந்து, குழந்தைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையை சீராக்கி வாழ்வோம். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, இந்த குழந்தை இருக்கிறார்களே, இவர்கள் மிகப்பெரிய பாக்கியம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை இறுதியிலே கொடுத்தார். அவர்கள் கஞ்சி அல்லாஹ்வுடைய கையெழுதுகின்றார்கள், எனக்கு பிள்ளை இல்லையா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசு தந்துரு, என்ன தனி மனிதனாக அந்த உலகத்துல விட்டுடாதயா அல்லாஹ், நான் மௌத்தானா என்ன கபருக்கு நன்மைகள் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரிசு தந்துருயா அல்லாண்டி ஹலரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துவாவுக்கு நேரடியாக விடையளிக்கிறான். فَاسْتَجَبْنَا لَهُ وَوَهَبْنَا لَهُ يَحْيَا وَأَصْلَحْنَا لَهُ زَوْجًا. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் விடையடைத்தோம், அவருக்கு யஹ்யா என்ற ஒரு குழந்தையை கொடுத்தோம். ஆனா அந்த குழந்தையை கொடுத்து போய் சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனைவியோ மலடியாக இருந்தார், மலடி தன்மையை எடுத்து ஒரு குழந்தையை நான் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, குழந்தைகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியசாலி. நாங்க மௌத்தானா எங்கட கபருக்கு நன்மை அனுப்பி வைக்கக்கூடிய சில சாதனங்களை ஒன்றுதான் சாலையான குழந்தைகள். எனவே இந்த குழந்தைகளை நல்ல முறையில பராமரிங்க. வாங்கி கொடுக்கக்கூடிய உடுப்புகளை நல்ல முறையில வாங்கி கொடுங்க. நாங்கள் நல்ல முறையில உடுப்புடுத்து கொண்டா நிச்சயமாக இவர்கள் நல்ல முறையில நாளைய மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவாங்க. அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, அது மாத்திரமல்ல, அண்ணா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கட்ட பனு தமீம் கோத்திரத்தாரி சில பெண்கள் சில விடயமாக வந்த போது அவருடைய ஆடை மெல்லி ஆடி ஆரஞ்சு. ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கோபப்பட்டு அவங்க முகத்தை பார்த்து கேட்டாங்க, மூமினான பெண்களாக இருந்தா இப்படி நீங்க மிருதுவான ஆடையை அணிந்திருக்க மாட்டேங்க, நீங்க உங்களை உள்ளத்துல மூமின் என்ற ஈமான் தன்மை இல்லைன்னா இப்படியான ஆடை அணிஞ்சு கொள்ளுங்க, நீங்க மூமினாக இருந்தா இப்படி மெலிய ஆடைகளை அணிய வேண்டாம் என்று சொல்லி புத்தி சொல்லி அந்த பனு தமீம் கூட்டத்திலே சில பெண்களுக்கு புத்தி மரிசில் அனுப்பி வைத்தார். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, இந்த விடயத்தில் கூடுதல கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அதாவது அடுத்த வருடம் ஆரம்பமாக போகிறது. நாங்கள் கூடுதலாக அதாவது அந்த கலண்டரை நாங்கள் யூஸ் பண்ணுகின்றோம் என்றாலும் எங்களுடைய புது வருடமாக சிலர்கள் சமூகத்திலே அதை அடையாளப்படுத்துகின்றார். எங்களுடைய புது வருடம் முஹர்ரம் தான். அன்பான அல்லாஹ் நடிகார்களே, புது வருடம் சொல்லி யாரையும் ஜனவரியை யாரும் கொண்டாட வேண்டாம், சரியத்தில் அனுமதி இல்லை. ஒப்பாகிறாங்களோ அவங்க அவங்களை சேர்ந்தவங்க. இன்னைக்கு எங்களை சமூகத்துல உள்ளவங்க அந்த முதலாம் தேதி இரவு 12 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்தது, 12 மணிக்கு பின்னால பட்டாசு கொளுத்துறது, கேக்கு வெட்டுறது, ஹாப்பி அதாவது ஹாப்பி நியூ இயர் போடுறது, கண்ணியமான அல்லாஹ் இல்லையே இது சரியத்துல இல்ல. எங்களோட புது ஆண்டு முஹர்ரம் தான், எங்களோட புது ஆண்டு முஹர்ரம் தான். எனவே அந்த முஹர்ரத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்கள் நாங்கள். எனவே நானும் நீங்களும் இஸ்லாத்தை தூய்மையாக பின்பற்றுகின்றோம் என்றால் அப்படியான அந்த காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. அது மாற்று மதத்தவர்களுடையது, அது அவருடைய கலாச்சாரம், அது அவர்களுக்கு விரும்பின மாதிரி அவர்கள் செய்வார்கள், ஆனால் எங்களுக்கு அதிலே பங்கெடுக்க முடியாது. எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் கடைகள் ஆரம்பிக்கிறது, நிறைய நல்ல நல்ல வேலைகளை தொடங்குறது இந்த நாள்லடா, அந்த ஜனவரி முதலாம் நாள்ல. அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அதை விட நல்ல நாள் சரியத் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. பரக்காத்தலா நாள் நிறைய இருக்குது, வெள்ளிக்கிழமை நாள் நிறைய இருக்குது. இந்த நாட்கள்ல நரகம் மூடப்பட்டிருக்கு, நரகம் அதாவது எரிக்கப்படாத நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாள்ல நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். திங்கக்கிழமை வியாழக்கிழமை நாள் நல்லடியாக அமல் அல்லாஹ்வுத்த கொண்டு போற நாள். இந்த நாளுகள்ல நல்ல செயல்கள் ஆரம்பிக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, எனவே அப்படிப்பட்ட கலாச்சாரங்களை யாரும் ஒழிவிடாங்க. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த குழந்தை பாக்கியத்தை பாக்கியமாக கருதி நாளைய மறுநாள் இந்த குழந்தைகளுடாக இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூடத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்களுக்கு கண் குளிர்ச்சியை இந்த பிள்ளையினுடாக தந்துருவாயாக. நாளைய மறுமையிலும் கண் குளிர்ச்சியை தந்துருவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்திய அதன் தூய வடிவிலே விளங்கி செய்யப்படக்கூடிய கூட்டத்தில் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா தனவந்தர்களையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா தனவந்தர்களுடைய அந்த செல்வங்களும் எந்தெந்த ஏழை மக்கள் வாழ்கிறார்கள் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அமைப்பை நீ ஏற்படுத்திக் கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், எல்லா தனவந்தர்களையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. எல்லா பொறுப்புதாரிகளையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், கடை சந்தர்ப்பத்தில் தக்கராத்து சந்தர்ப்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எந்த தடுமாற்றம் இல்லாமல் மொழியக்கூடிய பார்த்து தந்துருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.